நம்முடைய மனதெல்லாம் நம்ம வாழ்கிற உலகத்தில் எத்தனையோ காரியங்களை சிந்திக்கிறோம், நம்ம எத்தனையோ காரியங்களை அறிகிறோம் இல்லைங்களா. போன வாரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காரியங்களை பற்றி சிந்தித்தோம், எவ்வளோ நேரம் அதை பற்றி யோசிக்கிறோம், இதை பற்றி யோசிக்கிறோம், இதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதெல்லாம் நம்ம ஆத்மாவில் என்ன பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு உட்காந்து யோசித்தோன்னா அநேக நேரத்தில் என்ன ரொம்ப டயர்டு தாங்க ஆக்கியிருக்கு பாஸ்டர். இதெல்லாம் யோசித்து பார்த்தா டயர்டு தான் ஆயிடுது, ரொம்ப களைப்பாயிடுது, ரொம்ப வீக்காகிடும், ரொம்ப ஏமாற்றம் அடையிறோம். என்ன அதெல்லாம் யோசித்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஆகுது. அப்போஸ்தலன் பவுல் நம்மளை மாதிரி இருந்தவர் தான். அவர் பிறந்த ஊர், பிறந்த இனம், பிறந்த ஜாதிய அதை பற்றி தான் அவர் யோசிச்சுக்கிட்டே இருந்தார். யோசிச்சுக்கிட்டு இந்த உலக புகழ் பேரு தனக்கு சரி என்ன தோணுதுன்னு செஞ்சுக்கிட்டு இருந்த மனுஷன் கடவுள் அவருக்கு கண்ணை திறந்த உடனே அவர் சொல்றாரு, வாழ்க்கையில நான் ஒரு காரியத்தை பத்தி உறுதி எடுத்துக்கிட்டேன். என்ன உறுதி? இயேசு கிறிஸ்துவை அவரை அன்றி வேறு ஒன்றையும் அறிய நான் மனதில்லாதிருக்கிறேன். என் வாழ்க்கையில் இருக்கிற உறுதி, அதை யோசிச்சு இதை யோசிச்சு அவங்கள யோசிச்சு இங்க கடைசியில் எனக்கு ஒரு பைசா லாபம் வரப்போறதில்லை, ஒன்றுமே ஆத்துமாக்கு நிம்மதி கிடைக்க போறதில்லை, என்னுடைய ஆத்துமாக்கு சமாதானமோ இலைப்பாறுதலும் எது ஒன்று யோசிச்சாதான் இருக்கு. இயேசு கிறிஸ்துவை பற்றி யோசிச்சு அவரை அறியறதுல தான் இருக்கு அந்த உறுதி, அந்த ஞானம் அவர் அடைஞ்சார் பவுல். பாருங்கள், அதனால தான் இன்னைக்கு அவர் மகானாக பேசப்படுகிறது. வேதத்தில் எழுதியிருக்கிறார், வேதத்தில் முக்காபாதி புதியற்பாடு அவர் தான் எழுதினவர். அவர் வந்து இயேசுவை அறியிறது வந்து ஒரு ஆழமாக அனுபவபூர்வமாக இயேசுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் நான் அறிய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் மனுஷன் அவர் இருந்ததை பார்க்கிறோம். ஏன் பவுலே எதற்காக அதை உறுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, நான் அறிஞ்சுக்கிட்டேன் இந்த உலகத்தில் யோசிக்கிற எல்லா காரியமும் என்ன அதுக்கு பேர் சொல்றாரு, எல்லாம் குப்பை, கடைசியில் அதெல்லாம் எந்த நன்மையும் இல்லை, எந்த சமாதானமும் தராது, எல்லாம் அது சாணி, எல்லாம் குப்பை என்று விட்டு விட்டேன். எனக்கு மிகப்பெரிய யோசனை இதுதான். ஏன்னா எல்லாத்துலேயும் இந்த ஸ்டடி ஆஃப் ஸ்டடீஸ், படிப்பினையிலேயே மிகப்பெரிய படிப்பினை, இந்த இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை எல்லாத்துலேயும் கடந்தது இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டியது. அது இந்த உலகத்தில் நம்முடைய சந்தோஷத்துக்கோ நிம்மதிக்கு மாத்திரம் இல்லை, நித்திய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரே அறிவு அதுதான். அதை பற்றி நீங்கள் எவ்வளோ ஆழமாக யோசிக்கிறீங்க, யோசிச்சு பாருங்களேன் எந்த அளவுக்கு அவர் அதுக்கு மதிப்பு கொடுத்துருக்காருனா, அதை ரொம்ப விலை கொடுத்து வாங்குறோன்னே சொல்லவே முடியாது. எவ்வளோ விலை கொடுத்தாலும் அதுக்கு பத்தாது. ஓவர் பைன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஐயோ ரொம்ப காசு கொடுத்துட்டோம் போல இருக்குது இல்லைங்களா. ஏதாவது கடையில் வாங்கிட்டு வரும்போது அவன் சொன்ன விலையை டக்குன்னு கொடுத்துட்டான்னா நமக்கு என்ன, இன்னும் கொஞ்சம் கம்மியாக கேட்டிருக்கணும், ரொம்ப விலை கொடுத்துட்டு போகல, அந்த மாதிரி ஓவர் பை இல்லை. இவர் எவ்வளோ விலை கொடுத்தாலும் போதாதுன்னு சொல்லி தனக்கு உள்ளது உரியதெல்லாம் அவர் கொடுத்தார். இன்றைக்கி காலையில் நீங்களும் நானும் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம ரொம்ப டயர்டாக பவுல் மாதிரி ஊக்கம் இல்லாமல் இருக்கலாம், ரொம்ப டயர்டாக ஹெல்ப்லெஸ்ஸாக நம்ம இருக்கும்போது பவுலே நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறோன்னு வைவேன். அவர் என்ன சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க, எல்லாருடைய மிகப்பெரிய தேவை என்ன தெரியுமா, எல்லாவற்றுக்கும் மிஞ்சுகிற இயேசுவை பத்தி அறிஞ்சுக்கங்க, அதுதான் பெரிய தேவை இல்லைங்களா. அதை செய்யும் வண்ணமாகத்தான் நம்ம என்ன இந்த கம்யூனியன்ல என்ன செய்யறோம்னா, ஒரு பாடத்தை ஆரம்பிச்சிருக்கோம், இயேசுவை கண்ணோக்கி பார்ப்பது. இயேசுவை கண்ணோ, வெறும் இயேசு பிறந்தாரு வந்தாரு வாழ்ந்தாருன்றது அறி வரலாற்று நிகழ்ச்சியாக அதை பார்ப்பு அறிவுறது இல்லை, நம்முடைய கவனத்தை, நம்முடைய கவனத்தை எல்லாம் ஒன்றுபடுத்தி நம்முடைய ஃபோக்கஸை இயேசு மேலே விடுறது கொஞ்ச நேரம் இல்லைங்களா. எத்தனையோ காரியங்களை சிந்திச்சு சிந்திச்சு என்னத்தை அடைஞ்சிங்க நீங்கள், இதை சிந்திச்சு பாருங்கள், உங்களுடைய கவனத்தை எல்லாம் அதை இதே யோசிக்க மாட்டேன் நான், கொஞ்ச நேரம் என்னுடைய கவனத்தையெல்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டு என்னுடைய கவனத்தையெல்லாம் ஒன்றுபடுத்தி ஆழமாக இயேசு மேலே யோசிப்பேன். அவர் செஞ்சதை பற்றி யோசிக்க யோசிக்க அதை சிந்திச்சு தியானிச்சு அதை பலமாக எந்த அளவுக்கு அந்த கனெக்ஷனை வைக்கிறோமோ அந்த யோசனையின் கனெக்ஷன் மூலமாக இயேசுகிட்ட இருக்கிற தெய்வீக பண்புகள் நமக்குள்ள பாய்ந்து நம்ம இதயத்துக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் புத்துணர்ச்சியும் ஏற்படுத்துகிறது. அது ஒரு ப்ராக்டிஸ். புது எபிரேயரில் சொல்கிற மாதிரி இயேசுவை நோக்கி பாருங்கள், அவர்கிட்ட இருந்து கிருபையும் ஒளியும் வெளிச்சத்தையும் அதை எவ்வளவு விடாமுயற்சியா செய்யறோமோ. சில நேரங்களில் நம்ம யோசனை எல்லாம் என்ன, அங்க வரைக்கும் யோசிக்கணும்னா நம்ம யோசனை யோசிச்சு டக்குன்னு கீழே இங்க அம்புடணும்ன்ற மாதிரி யோசிக்கிறோம், டக்குன்னு அங்க போயிருது, இங்க யோசிக்கலாம்னு பார்க்கறோம், இயேசுவை பத்தி அங்க போயிருது. அதுதான் நம்ம யோசனை. நமக்கு ரொம்ப வீக், ஏன்னா நம்ம காலமே அப்படிதான், எல்லாம் ஒரு 60 செகண்டுக்கு மேல நமக்கு கவனம் இருக்கிறது இல்லை. பாருங்களேன், ஒரு காரியத்தில் இந்த இன்ஸ்டாகிராம் பார்த்து பார்த்து என்ன ஆகுது, நம்ம கான்சென்ட்ரேஷனே ஒரு காரியத்தை. பசங்க கூட இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து ரொம்ப நேரம் படிக்கிற அந்த திறமை போயிடுது மக்களுக்கு. ஒரு காரியத்தில் கவனத்தோடு சிந்திக்கிறது, ஆழமாக சிந்திக்கிற கவனமே போயிடுது. ஏன், எல்லாம் ட்விட்டரு இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் கொஞ்சம் மொபைலில் பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்குது, ஒரு ஆழமாக சிந்திக்கிறதே இல்லை. அந்த அந்த மாதிரி காலத்தில் வாழ்கிற நாம் ஆத்மீக விதத்தில் ஆவியானவர் நம்ம கண்ணை திறந்து இயேசுடைய மகிமையை பவுல் பார்த்த மாதிரி நம்ம பார்க்கணும்னா நம்ம அப்படி இருந்தால் ஆகாது. ஆழமாக சிந்திக்க தியானிக்க பழகணும். அதுக்கு ஒரு பழக்கம் ஏற்படுத்தும் படிக்கு நம்ம என்ன பண்ணோம், இந்த பாடத்தில் ஒரு சீரியஸாக ஆரம்பிச்சிருக்கோம். இயேசு இந்த உலகம் படைப்பதற்கு முன்பதாக அவரை நோக்கி பார்ப்போம், அதை ஆரம்பித்தோம். ரெண்டாவதாக இயேசு பலேற்பாடில் இயேசுவை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் போன வாட்டி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பலேற்பாடை பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததாக இயேசு எங்க வராரு, அடுத்ததாக பார்க்கிறோம் அவர் இந்த உலகத்துல மனித அவதாரம் எடுத்து பிறக்கிறார். அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மர்மமான உலகளாவிய ஒரு அதிசயம், தெய்வம் மனுஷனானது. பொதுவா வந்து இதை வந்து கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் போதிப்பான். என்ன பாஸ்டர் காலைலன்னா கிறிஸ்மஸ் மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு ப்ரெசேஜ் அப்படின்னாங்க. நான் ஒன்று கவனித்தது பாஸ்டராக, இந்த கிறிஸ்மஸ் டைமில் வந்தாவே இந்த பண்டிகை மூடில் எல்லாரும் இருக்கிறதுனால உண்மையாகவே இயேசுவுடைய மரணத்தை ஆழமாக யாருமே சிந்திக்கிறது கிடையாது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லி ஒரு வசனத்தை கேட்குறோன்னு சொல்லி எப்பப்பா முடிப்பார், போய் பண்டிகை கொண்டாடுவோம், அது பிரியாணி சாப்பிட்லான்ற கவனத்திலேயே அந்த கிறிஸ்மஸ் சென்டிமெண்டல் டிசம்பர் மூட்லேயே இருக்கும்போது ஆழமாக இயேசுடைய பிறப்பை பற்றி சிந்தித்து அவர் ஏன் பிறந்தார், எப்படி பிறந்தார், அதனோட ஆழங்களை யோசித்தே பார்க்கறதில்ல இல்லைங்களா. அப்படி தான் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸாக ஓடிக்கிட்டு இருக்கு, ஆழமாக யோசித்து பார்க்கறதில்ல. ஆகவே எவ்வளோ பெரிய புத்துணர்ச்சி கிறிஸ்மஸ் இல்லை ஜூலையில் வந்து இன்னைக்கு நம்ம இயேசுடைய பிறப்பை பற்றி யோசிப்போம். எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு இல்லை இல்லைங்களா. ஆகவே ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஏன்னா இயேசுடைய பிறப்பை பற்றி அந்த ஏஞ்சல் சொல்லும் போது இது எல்லா மனிதர்களுக்கும் சந்தோஷம் உண்டு பண்ணுகிற செய்தி இல்லைங்களா. அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கணும். ஏன் டிசம்பர்ல தான் அந்த சந்தோஷமா, இல்லையே, அது எல்லா மனுஷர்களும் எக்காலமும் சந்தோஷம் உண்டு பண்ணுகிற செய்தி. ஓகே, 4 தலைப்புல இயேசுவை நோக்கி பார்க்கறதுல படை பழையற்பாடில் பார்த்தோம். இப்போ அவருடைய பிறப்பில் அவரை கொஞ்சம் கூர்ந்து நோக்கி பார்த்து அவர் பிறந்த விதையும் பிறந்ததையும் எல்லாம் அவர் அதெல்லாம் பார்த்து நம்ம இருதயத்துக்கு பண்புகளை கிருபை அவர்கிட்ட இருந்து பெற்று நம்ம கம்யூனியனுக்கு வருவோம். ஓகே, அவரை நினைத்து வாங்கினார் இல்லைங்களா. அவரை பற்றி எது அவருடைய வாழ்க்கையில் எது நினைச்சாலும் அவரை நினைக்கிறது தான். அவருடைய பிறப்பை நம்ம இன்னைக்கு நினைச்சு பார்ப்போம். இப்போ 4 தலைப்புல இதை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது இயேசுடைய பிறப்பின் முன் அறிவிப்பு, அவருடைய கற்பம் தரித்துதல், மூன்றாவதாக அவருக்கு இருந்த 2 இயற்கைகள், 4வதாக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு. ஓகே, முதலாவது அவருடைய பிறப்பினுடைய அறிக்கை முன் அறிவிப்பு. லூக்கா 1:26 நீங்க வந்து வாசிக்கலாம்.
6வது மாதத்திலே காபிரியல் என்னும் தூதன் கலிலேயிலுள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவிதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்தில் தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக.
ஓகே, யோசிச்சு பாருங்க. பல ஏற்பாடுல எல்லாம் வருவாரு வருவாருன்னு காத்துக்கிட்டு இருந்தவங்க. ஆதாம் ஏவாள் வித்தாக ஆபிரகாமுக்கு வித்தாக வந்து எல்லா பூமியில் இருக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாரு. மோசே காலத்துல நியாயப்பிரமாணத்துல குற்றப்படுத்தின அவங்க, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியலையே இவ்வளவு பாவியா இருக்கிறோமேன்னு உணர்ந்தவங்க ஒருத்தர் வருவாரு, அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி பரிபூர்ண நீதியை சம்பாதிப்பாருன்னு எதிர்பார்த்திருந்த அவர். தாவீதுக்கு நம்ம எல்லாம் இந்த உலகத்துல வாழ்றோம் போறோம்னு ஒரு நித்திய அர்த்தமே இல்லைன்னும் போது, உன்னுடைய மகன் வருவார், நித்திய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பான் அப்படின்னு நிரந்தரத்தை அறிவித்தவர். தீர்க்கதரிசிகள் எல்லாருமே பழைய பாடு சடங்குகள்ல பாரப்பட்டவர்கள், ஆனா ஒருத்தர் வருவாரு எல்லாத்தையும் நிறைவேற்றி புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறவர். எப்படி இயேசு வர்றதுக்கு முன்பதாக அவருக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னு நமக்கு ஏதாவது தெரியுமா? யோசிச்சு பார்த்துருக்குறோமா? எவ்வளோ ஏக்கத்தோடு ஆபிரகாமே என்னுடைய நாளைக்கான ரொம்ப ஆர்வமா இருந்தான். யோசிச்சு பாருங்க, அவங்க எல்லாம் ஆர்வமாக நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தவர், இதோ 2000 வருஷத்துக்கு முன்பதாக ஆபிரகாம் நோக்கி பார்த்து எல்லா மூதாதையர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர், தேசங்களுடைய ஆசை என்றவர் இதோ பிறந்திருக்கு, பிறக்க போறார். அவருடைய பிறப்பினுடைய முன் அறிவிப்பு இங்க கொடுக்கப்படுகிறது. எல்லா உலகத்திலையும் எல்லா கலாச்சாரத்திலையும் இவரை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லா மனிதர்கள் ஏமாந்துக்கிட்டு இதோ அவர் வராரு, இவர் வராரு, இதோ ராஜா வரார், இந்த ராஜா வரார், அந்த அரசியல்வாதி வரார், பொற்காலத்தை கொண்டு வருவார், வரவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, மக்களை ஏமாத்திட்டு தான் போறாங்க, காத்திருந்து காத்திருந்து. ஆனா இவர் ஒருத்தர் எந்த விதமான ஒரு பைசா சுய லாபமும் பார்க்காம நம்முடைய நன்மைக்காக நம்மளை ரட்சிக்கவே வரப்போறவர் ஒருத்தர், நம்முடைய பரிகாரியாக வரப்போறார். பாருங்க அவருடைய அறிவிப்பு, எந்த மனுஷனுக்கும் தகுதி இல்லை அதை போய் அறிவிக்கிறதுக்கு, தேவதூதன் காப்ரியல் தேவதூதன் வந்து அறிவிச்ச உடனே மரியா சிறு பெண்ணு தான், ஜக்கரியாவே பயந்துட்டார் அவரை பார்த்து. மரியா எவ்வளவு பயந்துருக்கும், அந்த அம்மா பயத்தை மாத்திரம் எல்லா விசுவாசிகளுடைய பயத்தை நீக்கும்படி அற்புதமான சில வார்த்தைகளை சொல்றார். இதோ நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். இதோ அந்த வார்த்தை தான் நோக்கிப்பார், பிஹோல்ட், நம்ம நோக்கி பார்க்கணும்ன்றார் அவர். இதை ஆழமா சிந்திச்சுப்பார், இதுலதான் உனக்கு பண்பு. இயேசுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலையும் நமக்கு கிருபைகள் இருக்கு, ஆழமா சிந்திக்கிறவங்களுக்கு அந்த கிருபை மரியாக்கு கிடைச்சிச்சு, அந்த பக்திமானுக்கு கிடைச்சிச்சு. நம்ம இந்த மாதிரி சிந்திக்காதனால தான் நமக்கு கிடைக்கிறதே இல்லை. தேவதூதன் சொல்றார், பயப்படாதம்மா, இதோ பிஹோல்ட், நோக்கிப்பார். அவர் கொடுக்கப்பட்ட என்னத்தை நோக்கணுங்க, அவர் கொடுக்கப்பட்ட முதல் பேர், முதல் பேர் வச்சு பாருங்களேன் என்ன, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். அந்த பேரை நோக்கி பார்த்துருக்குறோமா? இன்னைக்கு காலையில் என்ன பாடணும், என்ன பாடணும்னு, இயேசு என்ற திருநாமம் இல்லைங்களா, வானிலும் பூமியிலும் மேலான நாமம். கடவுளுக்கு கடவுளுடைய பேரை வெளிப்படுத்துறது தான் அவருடைய நாமம். கடவுளுடைய எல்லா பேருகளையும் உயர்ந்த நாமமாக ஒரு பேரை வெளிப்பட்டது தான் இயேசு. ஏன்னா அந்த பேர் இல்லைன்னா கடவுளுடைய எல்லா குணாதிசயமும் நமக்கு விரோதமாக தான் இருந்திருக்கும், கடவுளே நமக்கு சத்ருவாக தான் இருந்திருப்பார். ஆனால் அது எல்லாத்தையும் மாத்தின ஒரே நாமம் இயேசு என்ற நாமம். கடவுளுடைய குணாதிசயம், கடவுளுடைய இரக்கத்தின் உச்சகட்ட ஆழத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரே பேர் இயேசு என்ற நாமம். எல்லாத்த விட உயர்ந்த, அது எவ்வளவு பிரயோஜனமான நாமம் தெரியுமா? அதை நீங்க அனுபவிக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்களேன். ஒரு சடங்காச்சு பேரளவுக்கு கிறிஸ்தவர்கள் இல்லை. எந்த கஷ்டத்திலையும் இந்த பாட்டுல நம்ம வந்த மாதிரி அது நம்ம அனுபவமா, எந்த கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் துயரத்திலையும் இக்கட்லயும் இருக்கும்போது ஒரே ஒரு மேஜிக் வார்த்தை என்ன தெரியுமா? ஒருத்தர் சொல்றாரு, இந்த நாமத்தை விசுவாசத்தோடு நோக்கி பார்த்து அதை உச்சரிக்கும் போது பரலோக கதவே திறக்கும். எவ்வளவு பவர்ஃபுல் பேர், அதை அனுபவிச்சாங்க எத்தனை பேர் நீங்க இருக்கீங்க? பேரா சொல்லிட்டு போறீங்களா? இயேசு என்ற நாமம், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாய். பெரிய நாமங்க, அதை வெறும் பேசிட்டு பேசிட்டு கேட்டு போறது இல்லை, அதை அனுபவிச்சிருக்கிறீங்களா? அந்த பாட்டில் சொல்றது பாருங்களேன், வானமும் பூமியும் பாதாளமும் நடுங்கிடுற நாமம், துயரங்களை தாங்குற உதவி செய்யற நாமம், எவ்வளோ பவர்ஃபுல் பேருங்கிறது. தேவனை எந்த சூழ்நிலை எந்த இக்கட்டில் எந்த குற்றத்தில் நம்ம இருந்தாலும் அந்த நாமத்தை வச்சுக்கிட்டு பிறலோ ஆண்டவரை நோக்கி போனோம்னா அந்த நேரத்தில் நமக்கு கிருபை வாங்கி தருகிற நாமம் அதுதான். அந்த நாமத்தில் நம்ம வைக்கிற நம்பிக்கை பாருங்களேன். ஏன் அந்த பேரை கொடுத்துருக்கிறாரு யோசேப்புக்கு மத்தேயுல விளக்கும் போது அந்த பேருக்கு விளக்கத்தை சொல்றாரு. அவருக்கு இயேசு என்று பேரிடுவாய், தன்னுடைய மக்களை அவர் பாவத்திலிருந்து ரட்சிப்பார். குருட்டான உலகம் நமக்கு சொல்லலாம், என்னங்க பெரிய நியூஸ், எனக்கு கடன் இருக்குது, அந்த கடத்துல இருந்து என்னை காப்பாத்துவாரா, எனக்கு வறுமை இருக்குது, அந்த வறுமையிலேருந்து, எனக்கு வியாதி இருக்குது, எனக்கு மரணம் இருக்குது, நரகம் இருக்கு, அவமானம் இருக்கு, அதுல இருந்து காப்பாத்துவார், அதான் குட் நியூஸ்ன்னுவாங்க. ஆனா எவ்வளவு முட்டாள்தனம், நம்ம எல்லாம் இந்த இருக்கிற உபத்திரவங்களுக்கு வேர் காரணம் பாவம். அந்த பாவத்துல இருந்து அவர் விடுவிச்சாருன்னா மோசமானது பாவம் தான். பாவம் இல்லைன்னா நமக்கு வறுமை வந்திருக்குமா, பாவம் இல்லைன்னா வியாதி வந்திருக்குமா, பாவம் இல்லைன்னா நமக்கு மரணம் வருமா, நரகம் இருக்குமா, இல்லையே, எல்லாமே வந்தது பாவத்தினால. அவர் அந்த வேறான பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாத்துறாருன்னா மற்ற எல்லாத்துலேயும் இருந்தும் காப்பாத்துவாருன்னு அர்த்தம். பாருங்களேன், எல்லா தீமை எல்லாத்தையும் தீமையாக்குறது அந்த பாவம். பாவத்திலேருந்து நம்மளை விடுதலை ஆக்குனார்னா அந்த வறுமை கூட தீமையாக இருக்காது நமக்கு. பாருங்களேன், மரணத்தின் கூரை எடுத்து எவ்வளோ நன்மைகள் அதில் இருக்குது, நீங்கள் யோசித்து பார்த்துருக்குறீங்களா? இயேசு சில பேர்கிட்ட வயசானவங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அதை பண்ண இதை பண்ண அதை பண்ண இது அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு எல்லா துரதிருஷ்டம் அது டைம் சரியில்லை அப்படி இப்படின்னு. ஆனால் இயேசுகிட்ட வந்தால் என்ன ஆயிருது தெரியுமா? நம்முடைய கடந்த கால தப்புங்களும் சரி நிகழ்கால தப்புங்களும் வரப்போகிற என்ன வாழ்க்கையில் நடந்தாலும் அது எல்லாமே ஆசீர்வாதமாக மாறிப்போம். உண்மையாவே அந்த தேவன் சொன்ன மாதிரி உங்கள் துக்கங்களை நான் சந்தோஷமாக மாத்துறேன். நமக்கு நடந்த வாழ்க்கையில எதுவுமே தீமையான விபத்தாவே பார்க்க முடியாது. அப்படி வாழ்க்கை பார்த்தா எவ்வளவு நல்லா இருக்கும். மனுஷன் சோர்ந்து இருக்கிறது நிம்மதி இல்லாமல் இருக்கிறது என்ன தெரியுமா? அது நடந்து போச்சு, இது நடந்து போச்சு, அது சரி. ஆனா இயேசு அதுல இருக்கிற எல்லா தீமையும் எடுத்துட்டு அந்த கஷ்டங்களையே நன்மையாக மாத்துறார். பாருங்களேன், ஒரு உபத்திரம் கஷ்டம் வருதுன்னா அந்த கஷ்டத்துல முக்கியமான பொறுமையை கற்றுக் கொடுக்குறார், நமக்கு சமாதானத்தை வளர்க்குறார் நமக்குள்ள. பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன், அந்த கஷ்டத்துல நமக்கு நிம்மதியை கொடுக்குறவர் தான் அவர். ஒருவேளை நமக்கு வறுமை இருந்தா உண்மையான ஐஸ்வர்யம் என்னன்னு பார்க்கக்கூடிய கண்களை திறந்த உண்மையான பொக்கிஷம் சொத்து என்னன்னு அந்த வறுமையின் மூலமாவே நமக்கு காட்டுறவர் அவர். எல்லாம் பார்க்க முடியாது, இல்லைன்னா பார்க்க முடியாது. பாருங்களேன், நம்முடைய உப வாழ்க்கையின் கஷ்டங்களையும் பரிசுத்தமாக்கி பொறுமையை வளர்த்து நீடிய பணியை செய்து பொறுமையானது பூரண கிரியை செய்து ஒன்றிலும் குறையில்லாதவர்களாக நம்மளை மாத்துக்கிறதாக வாழ்க்கையில எல்லாத்தையும் நன்மையாக மாத்துகிறவர் தான் அவர். பாருங்களேன், அவர் நம்மள தீமையிலிருந்து எல்லாத்துக்கும் வேறு பாவம் தான், எல்லா தீமைக்கும் எல்லா உபத்திரவத்துக்கும் வேறு பாவம். அப்போனா அந்த பாவத்திலேருந்து நம்மளை காப்பாத்துறாருன்னா எல்லா உபத்திரவத்திலேருந்து நம்மளை காப்பாத்துறாரு, அதான் அங்க குட் நியூஸ். ஒருத்தர் அருமையா சொல்றாரு, இயேசு கிறிஸ்து நாமத்தை கடவுள் ஞாபகம் வச்சிருக்கிற வரைக்கும் நம்முடைய பாவங்களே அவர் நினைச்சே பார்க்க மாட்டார். நமக்கு என்ன இருக்கணும் அப்போ? அப்பா, இயேசுடைய பேரை ஒண்டி மறந்துடாதீங்க. இயேசுடைய பேரை கடவுள் ஞாபகம் வச்சிருக்கிற வரைக்கும் நம்ம பாவத்தை அவர் நினைச்சே பார்க்க மாட்டார். அப்படின்னா எவ்வளவு பெரிய நாமம் அது! நம்முடைய பாவத்தை எல்லாம் மறைச்சி நம்மளை காப்பாத்துற ஒரே நாமம் அதுதாங்க. யோசிச்சு பாருங்களேன், இயேசுடைய நாமம் உயர்ந்த நாமம், சிறந்த நாமம், அதுதான் நான் பாடணும். எவ்வளவு பெரிய குட் நியூஸ்! யோசிச்சு பாருங்களேன், அது மரியா கொண்டு இல்லைங்க, ஆதாமுக்கு பார்த்து சொன்னார், ஆதாமே நீ அந்த பழத்தை சாப்பிட்டதுனால நீ சாகவே சாவாய், உன்னுடைய பிள்ளைங்கள்லாம் சாகவே சாகணும். எவ்வளவு சோகமான நிலையில உட்படுத்தப்பட்டோம் நீங்களும் நான். இந்த வாழ்க்கையில ஒரு சின்ன ஆயுசு, அதை வாழ்ந்து முடிச்சு பாவத்துக்கு கடன் கட்டணும்னு நித்திய அழுகையும் பற்கடிப்பும் வேதனையும் நரகமும் தான் நம்மளுக்கு. அப்படி இருக்கிற அவர்களுக்கு நரகத்தின் உச்சியில நிக்கிறோம் எல்லாருமே. ஆதாமின் பிள்ளைகளாக எப்ப சாவோன்னு தெரியல. அவங்களுக்கு ஐயோ நடுங்கிக்கிட்டு நிக்கும் போது கடவுள் பரலோகத்திலிருந்து அந்த தேவதூதனை அனுப்பி, நீ பயப்படாத, ஏன் சாகவே சாவாயின்னு சொன்ன தேவன் இனி நீ சாக மாட்டாய், ஏன் இயேசுன்ற ஒருத்தர் பிறப்பார், அவர் உன்னை உன் பாவத்தின் எல்லா விளைவுகள்ல இருந்தும் ரட்சி எல்லா விளைவுகள் இருந்தும் ரட்சிப்பார். இதோ உனக்கு ஒரு குமாரன் பிறந்து அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். வியாதியிலிருந்து சுகப்படுறது குட் நியூஸ்னா, மிகப்பெரிய வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்க இயேசு வந்தார். ஆபத்திலிருந்து விடுபடுறது குட் நியூஸ்னா, மிகப்பெரிய ஆபத்திலிருந்து, நரக ஆபத்திலிருந்து விடுவிக்க இயேசு வந்தார். ஆஃபர், குட் நியூஸ் ஆஃபர், 50% டிஸ்கவுண்ட் அப்படிலாம் போட்டிருக்கிறாங்க. இதை விட நித்திய பொக்கிஷம், நித்திய சுதந்திரம், பரலோகம் வாங்கி தர்றதுக்கு இயேசு வந்தார். எவ்வளோ பெரிய குட் நியூஸ்! அதை நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்களா? விசுவாசத்தோடு தேவனே மனித அவதாரத்தை எடுத்து இப்படிப்பட்ட செய்தியை நமக்கு கொடுத்துருக்கார். அவருக்காண்டி பரவாமல் இருந்தா நம்மெல்லாம் அதமானவங்க, அதமான. அவருடைய பிறப்பினுடைய அறிவிப்பை பார்க்குறோம். அடுத்ததாக அவருடைய கற்பம் தரித்ததில் பார்ப்போம். மரியா எப்போ உம்முடைய அடியனுக்கு உம்முடைய வார்த்தையின்படி நடக்கட்டும்னு எந்த நிமிஷம் சொல்லிச்சோம், அதே நேரத்தில் பரிசுத்தாவி அவளை நிழல் கொண்டு அவளுடைய கற்பத்தில் உருவானார். என்ன ஒரு அதிசயம்! ஒரு பக்கம் பாவிகளாக நம்மளை நரகத்தில் தள்ள வேண்டிய நம்மளை ஒருவரும் அண்டக்கூட முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிற அதிர்சனமான தேவன் வந்து தன்னை தரிசனமாக்கக்கூடிய விதங்களில் மனுஷனுடைய இயற்கையை தன்னோடு எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக நம்ம கிட்ட ஒப்புரவாகிறார். என்ன ஒரு அதிசய வழி ஆண்டவர் கண்டுபிடிச்சிருக்கார் பாருங்களா! இலவசமான கிருபை. நீ சாக மாட்டாய், நீ பிழைத்திருப்பாய், என்னோடு நித்தியமா பரலோகத்தில் இருப்பாயின்ற ஒரு செய்தி தான் அங்கே அனுப்புறாரு. ஒரு குட் நியூஸ் பாருங்களேன். மனுஷருங்க அதுக்கு பெருசா உணராம பாவத்தில் குருடாக்கி கடன் சரி பண்ணுவாரா, அரசியல்வாதி வருவார், அவர் வருவாரா, இது வருவாரான்ற குருட்டில் உலக மாயையில் இருக்கலாம். ஆனால் பரலோகத்தின் கண்கள் திறந்தவங்க, அவங்க என்ன பண்ணாங்க, பரலோக தேவ தூதர்கள் தாங்க முடியாம இறங்கி வந்து என்ன போட்டிருக்கு, அவங்க எல்லாரும் ஒரு பாட்டு பாடினாங்க, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷருக்குள்ளே பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு இயேசுக்காக தேவனை நீங்க துதிக்கிறீங்களா? ஆண்டவரே இயேசுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே இயேசுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னா ஆழமா நீங்க யோசிக்கல. பவுல் சொல்றாரு, தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளும்படிக்கு மகா மேன்மை உள்ளது. மகா பெரிய ரகசியம் இது, பெரிய ஒரு அதிசயம். கடவுள் மனுஷனானது பாருங்களேன், வானங்களும் பூமியும் கொல்ல முடியாத தேவன் எந்த அளவுக்கு இறங்கி மனுஷனாக நம்மளை மீட்க வந்தார். நமக்கு ஏதாவது தெய்வத்துவன்றதனுடைய பத்தி ஏதாவது கொஞ்சமாவது அறிவு நமக்கு இருந்துச்சுன்னா, அவர் போய் கண்ணில் கூட பார்க்க முடியாத ஒரு வித்தாக தன்னைத்தானே சுயத்தோடு விஷய விருப்பத்தோடு தாழ்த்திக்கிட்டு இறங்கி வந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய அதிசயம், யோசிச்சு பாருங்களேன். அது எப்படி நடக்கும்? தேவ தூதன் சொல்றார், எப்படிங்க நடக்கும், கடவுள் போய் எப்படி எனக்கு குழந்தையா பிறக்கிறது? அந்த வசனத்துல பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். எப்படிங்க கர்ப்பம் தரிக்கப்பட்டுச்சு மரியா? அந்த ப்ராசஸ் என்ன? பரிசுத்த ஆவியானவர் வந்து, எந்த பரிசுத்த ஆவியானவர், உலாவிக்கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் படைத்தவர், அவர் தான் ஏஜென்ட் இல்லைங்களா? அவர் மூலமா தான் சகலமும் உயிரினங்க படைக்கப்பட்டுச்சு. அவர் வந்து மரியா மேல நிழல் கொண்டு அவளுக்குள்ள இந்த கற்பம் தரிக்கப்படும். அதனோட விளைவு என்ன? அது என்ன சொல்லப்படும்? அது பரிசுத்தம் உள்ளது, ஹோலி திங். அதனோட விளைவாக வர்றது பரிசுத்தம் உள்ளது. கற்பத்தினுடைய அந்த கனி சுத்தம், பரிசுத்தம். எந்த அளவுக்கு பரிசுத்தம்னா, மூல பாவத்தினாலையும் பாதிக்கப்படாத பரிசுத்தோடு பிறக்க போது. அதை செய்யறவர் யாரு? எல்லா பரிசுத்தத்துக்கு ஊற்றான பரிசுத்த ஆவியானவரே வந்து நிழல் கொண்டு அவர்னால ஏற்படுகிற ஒரு வித்து பாருங்க, ஒரு கனி. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஒருத்தர் சொன்னார், நெல்லு இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது, இதெல்லாம் மூளைக்கு வேலை இல்லை, இதெல்லாம் இருதயத்துக்கு தான் வேலை. நார்மலாக குழந்தை ஒரு தாய்க்குள்ளே எப்படி வளருது, கர்ப்பம் தரித்து பிறக்குது, அதுவே இன்னும் யாரும் புரிஞ்சிக்கல, டாக்டர்ஸுக்கே தெரியாது. இன்னும் அதே புரிஞ்சிக்காத நீங்கள் இந்த மர்மத்தை எப்படி புரிஞ்சிக்க முடியும்? இதெல்லாம் ரொம்ப சிந்திக்க பார்க்காத கடவுள் என் மட்டும் இறங்கி இருக்கிறார், உன்னை காப்பாற்றணும்னு நினச்சி உன் இருதயத்தில் உணரப்பார், அதில் ஆராதிக்கப்பார். அதை தான் அவர் சொல்கிறார். நல்ல யோசனை இல்லைங்களா? நம்ம அதை யோசிச்சு பார்க்கலாமா கொஞ்சம் நேரம்? ஏங்க இயேசுவை நோக்கி பார்க்கணும், அவருடைய கர்ப்பத்தில் நம்ம நோக்கி பார்க்கும்போது எப்படி ஆழமாக சிந்திச்சு நம்ம இந்த நேரத்தில் பண்புகளை பெற முடியும், கிருபையை பெற முடியும். தாவீது மாதிரி நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் மாரடிச்சுக்கிறது எதுக்குங்க? ஐயோ என் தாய், நான் துர்குணத்தில் உருவாகி என் தாய் பாவத்தில் என்னை கற்பம் தரித்தாள், எவ்வளோ தான் குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சு கம்யூனியனை கொடுத்தாலும் நம்ம பாவ குணம் நமக்கு போகுதா? பாவ ஆசைகள் நமக்கு போகுதா? ஏன் பிறக்கும் போதே மூல பாவத்தில் அடிபட்டு சீர்கெட்ட இயற்கையோடு பாவத்தோடு பறந்திருக்கிற நாம் நம்ம சீர்கெட்டு ஒரு விதமா ஆண்டவர் படைச்ச மாதிரி பிறக்கல, அப்நார்மலா தான் பிறத்திருக்கிறோம், சீர்கெட்ட இயற்கையோடு பிறந்திருக்கிறோம். அந்த மாதிரி ஒருவேளை அந்த கர்ப்பத்திலேயே நம்ம இறந்தோம்னா ஒரு அபாஷன் கிபாஷன் ஆயிருந்துச்சுன்னா நம்ம எங்க போவோன்றோம்? அசுத்தமானது எதுவுமே பரலோகத்துக்கு வர முடியாது. நீங்களும் நானும் ஒருவேளை அப்படியே இறந்துருந்தோம்னா நரகத்துக்கு தான் போயிருக்க முடியும். அந்த அந்த மாதிரி தான் நம்ம பிறந்திருக்கிறோம், சீர்கெட்டவர்களாக மூல பாவத்தினால கரப்பட்டு பிறந்திருக்கிறோம். ஆனால் இந்த இரட்சகர் என்ன பண்ணார் பாருங்களேன், உங்களுடைய என்னுடைய பிறப்பை பரிசுத்தப்படுத்துவதற்காக, உங்ககிட்ட என்னோடு அடையாளம் காட்டி கொள்வதற்காக, நம்முடைய சீர்கெட்ட கற்பம் தரிப்புதலை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அவர் பரிசுத்த கற்பத்தோடு பிறந்திருக்கிறார். பாருங்களேன் என்ன யோசிக்கிறது, நம்ம எந்த பாவ கரை இல்லாம அவருடைய பரிசுத்தமான கற்பம் தரித்துதல் நம்முடைய சீர்கெட்ட கற்பம் தரித்துதலை பரிசுத்தப்படுத்துது. நம்முடைய மூல பாவத்தை கடவுளுடைய பார்வையிலிருந்து மறைக்கும்படிக்கு இப்படி ஒரு பிறப்பை அவர் பிறந்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, பரிசுத்தாவியானவர் எப்படி எப்படி அவரை பறக்க வச்சிருக்கலாம்? இல்ல வானத்திலிருந்து ஒரு பிறவி அதிசய குழந்தையாக பிறந்திருக்கலாம் இல்லையா, எப்படி எப்படியோ அற்புதமாக பிறந்திருக்கலாம். ஆனால் நீங்களோ நானும் பிறந்த விதத்தில் ஒரு கன்னிக்குத்தான் பிறக்கணும். அந்த மாதிரி ஏன் பிறந்த, ஆனால் பாவம் இல்லாமல் பிறக்கணும். ஏன் பிறக்கணும்னா உங்கள் இடத்தையும் என் இடத்தையும் எடுத்துக்கிட்டார். நீங்களோ நானும் அப்படி பிறக்கல, பாவத்தில் பிறந்திருக்கிறோம். ஆனால் அந்த பாவத்தில் பிறந்த நம்முடைய பிறப்பை பரிசுத்தப்படுத்துறதுக்கு அவர் இப்படி பிறந்தாருங்க. தாய்க்குள்ள தெய்வம் போய் எப்படி பிறந்திருக்கு பாருங்களேன், எவ்வளோ ஒரு குழந்தையா பிறந்து அந்த 6 மாதம் அதுலேருந்து வெளியே வர்றது எவ்வளோ கஷ்டம். கடவுள் அந்த கஷ்டத்தை எடுத்துக்கிட்டார். ஏன்? உங்கள் பிறப்பையும் என் கற்பத்தையும் பரிசுத்தப்படுத்துவதற்காகங்க. என்ன ஒரு தேவன், வானத்தை பூமியும் படைத்த தேவன் நம்முடைய இயற்கையை எடுத்துக்கிட்டு நாம் பிறக்கிற வண்ணமாகவே பிறந்து இறங்கி வந்தார். நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் மூளையில் யோசிக்க முடியாது, இதெல்லாம் இருதயத்தில் தான் நம்ம சிந்திச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஓகே, அவருடைய அறிவிப்பை பற்றி பார்த்தோம், அவருடைய கற்பம் தரித்ததில் பார்க்குறோம். அடுத்ததாக இப்படி ஒரு அதிசயமாக ஸ்திரீக்கு பிறந்தார், பரிசுத்தாவினால் பிறந்தார். அவருக்கு பிறந்தவர் ஒரு அதிசயமானவர், அவருக்கு 2 இயற்கை இருக்கிறது. அது ஏற்கனவே படிச்சிருக்கோம், அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. முழுமையான மானிடத்தையும் கொண்டு முழுமையான தெய்வீகத்தையும் கொண்டு ஒரே நபராக அவர் பிறந்தார். எத்தனை பேர் முட்டாள்தனமா இன்னமும் இயேசு கடவுள் இல்லைன்னு இன்னும் ரொம்பலாம் ரொம்ப யூடியூப்லலாம் வருது, நீங்களாம் அது இயேசு கடவுள் இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்களேன், ஐசாயாவே சொன்ன அவருக்கு ஏங்க இப்படி பறக்கணும் அவரு. ஐசாயா 9:6 சொல்றாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அவருடைய மானிடத்தை குறிக்குது. அவரே தொடர்ந்து சொல்றார், அவருடைய நாமும் வல்லமை உள்ள தேவன். அவருடைய தெய்வீகத்தை குறிக்கிறது. கலாத்தியர் 4:4 தேவன் தன் குமாரனை, அவருடைய தெய்வீகம் அவருடைய குமாரன் ஸ்திரீயினால் உற்பத்தி பண்ணப்பட்டார், அவருடைய மானிடம். அந்த மாதிரி பைபிளில் ஃபுல்லாக அவருடைய தெய்வீகமும் மானிடமும், தோமாவும் என் தேவனே என் ஆண்டவரே அப்படின்னார். அந்த மாதிரி கடவுள் இயேசுதான் கடவுள்ன்றதுக்கு பைபிளில் நிறைய வசனங்கள் இருக்கு. நேரடியான வசனங்கள் மாத்திரம் இல்லை, கடவுளுக்கே உரித்த குணங்கள் இயேசுக்கு சொல்லப்படுகிறது. அவர் நித்தியமானவர், அது மனுஷனுக்கு யாருக்கும் சொல்ல முடியாது. இன்கம்யூனிகபிள் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட்ன்னுவாங்க, கடவுளுக்கே உரித்த குணங்கள் அது இயேசுக்கு மட்டும் சொல்லப்படுகிறது. எல்லையற்றவராக, சகலமும் அறிந்தவராக, சகல வல்லமை உள்ளவராக, நரகத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல் உள்ளவராக சொல்லப்படுகிறது. கடவுளே மட்டும் செய்யக்கூடியது இயேசு மட்டும் செய்யக்கூடியதா சொல்லப்படுகிறது. கடவுள் மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியும். இயேசு என்ன சொன்னாரு, நானும் பாவத்தை மன்னிக்க முடியும். அது என்ன சொல்றது, அவருடைய தெய்வீகத்தை குறிக்குது. கடவுள் ஆராதனையை ஏற்றுக்கொள்ள முடியும், அவர் மட்டும்தான் ஆராதிக்கப்படணும். இயேசுவும் ஆராதனையை ஏற்றுக்கொண்டார். இயேசுக்கிட்டையும் நம்ம ஜபம் பண்ணலாம். இயேசு தான் எல்லோரையும் நியாயம் தீர்க்க போறவர். இதெல்லாம் கடவுளுக்கு குறித்த சிறப்புரிமைகள். அவர் தெய்வம்ன்றது நமக்கு வேதத்துல தெளிவாக நமக்கு போட்டிருக்கு. மனிதர்கள் எவ்வளவு முட்டாளுங்க, இன்னமும் போதிக்கிறாங்க அவர் கடவுள் இல்லை அப்படின்னு. அங்க யாராவது போதிச்சு அந்த போதகத்துல நீங்க அடிபட்டிருந்தா நல்லா வேதத்தை படிங்க. ஏன் அவர் கடவுளா பிறக்கணும், ஏன் கடவுள் தெய்வீகம் அவருக்கு இருக்கணும், ஏன் அப்படி பிறக்கணும் ரெண்டு இயற்கையோடு? ஏன்னா நீங்களும் நானும் செஞ்ச பாவம் எண்ணி முடியாத தேவனுடைய கோபாக்கினைய கிளப்பி இருக்கிறது. எல்லையற்ற தேவனுடைய கோபாக்கினைய ஒரு சாதாரண மானிடம் தாங்க முடியாது. அதனால தான் நரகத்துல நித்தியமா நம்ம வெந்துகிட்டு இருக்கணும். தாங்கி அதை முழுசா பரிகாரம் செய்யறது மனுஷனால முடியாது. தேவனுடைய எல்லையற்ற கோபாக்கினைய முற்று முழியுமா பரிகாரம் செய்யணும்னா கிறிஸ்து அந்த பாவத்தை சுமக்கிறவர் தெய்வமாக இருக்க வேண்டும். தெய்வமாக இருந்தாதான் கடவுளுடைய எல்லையற்ற கோபத்தினுடைய பாரத்தை அவர் சுமந்து பூரண பரிகாரத்தை ஏற்படுத்துவது மாத்திரம் இல்லை, தகுதியான நீதியை அவர் சம்பாதிக்க முடியும். எல்லையற்ற நீதியை, எல்லையற்ற கோப பரிகாரத்தை அவர்னால ஏற்படுத்த முடியும். அது மனுஷனா இருந்தா முடியாது. ரெண்டாவதாக அவர் முழுமையாக மானிடத்தோடு பிறந்தார் இல்லைங்களா. மனுஷமா தான் பிறந்தாரு, மனுஷமா தான் வளர்ந்தாரு. மனுஷமாதி பசி எடுத்துச்சு, தாகம் எடுத்துச்சு, தூக்கம் வந்துச்சு. எல்லாம் மனுஷன், பரிபூர்ண மனுஷன். யோசிச்சு பாருங்களேன், பரிபூர்ண மனுஷன். எல்லா மனுஷருக்கு இருந்த பலவீனமும் அவருக்கு இருந்துச்சு, பாவோண்டி இருக்கல. ஏன் இரட்சகர் மனுஷனா இருக்கணும்? ஏன்னா நீங்களும் நானும் மனுஷ இயற்கையில மனுஷனாக தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை குலைச்சிருக்கிறோம். நமக்கு பரிகாரம் ஏற்படுத்தணும்னா அவர் மனுஷனா வந்து அந்த நியாயப்பிரமாணத்தின் தண்டனையை வாங்கணும். மனுஷனா இருந்து நமக்காக ஒரு கீழ்ப்படிந்து நம் சார்பாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி நமக்காக நீதியை வாங்கணும். அது கடவுளா இருந்து செய்ய முடியாது. யோசிச்சு பாருங்களேன். அதனால தான் இந்த அழகான காம்பினேஷன். ஒரு பக்கம் முழுமையான தெய்வீகம், நம் கோபாக்கினியை தாங்கக்கூடியவர் தெய்வீகம் தான். இன்னொரு பக்கம் முழுமையான மானிடம், நம் சார்பாக நம் பணியை செய்யக்கூடிய ஒரு மானிடம் தேவை. இது ரெண்டும் கலந்தவராக, கலந்தவர் ரெண்டும் இருக்கிற ஒரு நபர். அந்த ரெண்டு இயற்கையும் நம்ம விசுவாச அறிக்கை சொல்லுது பிரத்யேகமாக இருந்துச்சு, கலப்படம் இல்லாம இருந்துச்சு. அவருக்குள்ள மனுஷன் தெய்வீகம் ஆக முடியாது. தெய்வீகத்துக்கு இருக்கக்கூடிய குணாதிசயம், சகலமும் அறிந்த சகல வல்லமையும் அது மனுஷனுக்கு இருக்க முடியாது. அப்படித்தான் அவருக்குள்ள இருந்துச்சு. ஒரு பக்கம் மனுஷன் செய்யறத செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, இன்னொரு பக்கம் தெய்வம் செய்யறத செய்கிட்டு இருந்துச்சு. யோசிச்சு பாருங்களேன், இயேசு எப்பேற்பட்டவர்னு. அவருடைய தெய்வீக குணாதிசயங்கள், அவர் பணிய பாருங்களேன், அவர் பிறக்கும் போதே பார்க்கிறோம். எல்லா மனுஷங்க மாதிரி ஸ்திரீக்குள்ள பிறந்தார், ஆனா பரிசுத்தாவியின் மூலமா பிறந்தார். அதுல தெய்வீகம் காட்டுது. அவர் மனுஷன் செய்யக்கூடியதை மனுஷனாக செஞ்சார். அவரே சொன்னார், என் ஜீவனை நான் விடுகிறேன் இல்லைங்களா. மனுஷனாக விட்டார். அந்த ஜீவனை நான் எடுத்துக்கொள்ளவும் என்னால முடியும். எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அது தெய்வீகம் இருந்ததுனால தான் எடுத்துக்கொள்ள முடியும் இல்லைங்களா. அப்படி தெய்வீகமும் மனுஷீகமும் ரெண்டும் பார்க்கிறோம். அவர் மனுஷனாக பாடுபட்டார், மனுஷனாக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அதே அவருடைய தெய்வீகத்தோடு உயிர்த்தெழுந்தார், பரத்துக்கு ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். ரெண்டும் ரெண்டும் அவருக்குள்ள செயற்பட்டு இருந்தது பாருங்களேன். அந்த ரெண்டு இயற்கையும் ஒரே நபருக்குள்ள. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவருடைய தெய்வீக ஆள் தத்துவம் மனுஷ இயற்கையை எடுத்துக்கிட்டுச்சு. அவருடைய தெய்வீக இயற்கை மனுஷனா மாறிடல, அவர் தெய்வீக மனுஷன், தெய்வீகமா இருந்தாரு. அந்த டிவைன் பர்சன் டுக் ஆன் ஹியூமன் நேச்சர் அப்படின்வாங்க. மனுஷ இயற்கையை தன்னோடு எடுத்துக்கிட்டு. எத்தனை அதிசயங்கள் இதுல இருக்கு. ஒருத்தர் சொல்றாரு, இந்த உலகத்துல ஆரம்பத்துல இருந்தே கடைசி வரைக்கும் இருக்கிற எல்லா அதிசயங்களை விட இதுதான் மிகப்பெரிய அதிசயம். ஒரு மர்மம் கூட நம்ம இதை யோசிக்கத்தான் முடியாது. பைபிள்ல இருக்கிற ஒரு பெரிய மர்மம் திருத்துவம். எப்படிங்க மூணு நபர் ஒருத்தர்ல இருக்க முடியும், ஒரே கடவுளா இருக்க முடியும்? அது ஒரு அதிசய மர்மம் தான், திருத்துவம்ன்றது. அதுக்கு அடுத்ததாக இருக்கிற ஒரு பெரிய ஒரு ரகசியம், இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான், ஆனா அவருக்குள்ள முழுமையான தெய்வீகமும் முழுமையான மானிடமும் இருந்துச்சு. இதை ஏங்க நம்ம ஆழமா யோசிக்கணும், ஏங்க பாஸ்டர் இதெல்லாம் ஆழமா சொல்லி கொடுக்குறீங்க, இதெல்லாம் யோசிச்சு என்ன பண்றது? ஆனா இந்த ரெண்டு இணைப்பினால் ஏற்பட்ட கிறிஸ்துனால நமக்கு வருகிற நன்மைகளை நீங்க ஆழமா சிந்திச்சு பார்த்துருக்கிறீங்களா, யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? ஏன் இவர் இப்படி பிறக்கணும்? நம்ம ஆழமா அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு முடிஞ்சவன சாப்பிடல தொட்டுக்கிறதுக்கு என்ன இருக்குது, அது என்ன இருக்குது, இதே தான் யோசனை எப்பப்பா. நம்ம எங்க போவோம் இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதாச்சா புள்ள குட்டிங்க ஆச்சா கல்யாணம், இதுவே தான் யோசனை. இவ்வளோ பெருசு கடவுள் பண்ணியிருக்காரு, இப்படி ஒரு மிருகமா வாழ்றதுக்கா பண்ணியிருக்கிறாங்க, யோசிச்சு பார்க்கணும். இல்லை ஆழமா சிந்திக்கணும், உயர்வான சிந்தனை சிந்திச்சு பார்க்கணும். யோசிச்சு பாருங்க என்னங்க இந்த ரெண்டு இயற்கையினால வருகிற முதல் நன்மை என்ன தெரியுமா, நம் சார்பில் அவர் வரும்போது எந்த விதமான பாவ கரை இல்லாம பிறந்து அவர் வாழ முடிஞ்சிச்சு. மூல பாவத்தினாலையும் அவர் பாதிக்கப்படாம இருந்தது எதுனால, இந்த தெய்வீக பரிசுத்தாவினால் கற்பம் தரிக்கப்பட்டதுனால தானே. அதனாலதான் ஒரு பரிபூர்ண பரிகார பலியாக, தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற பழுதற்ற பலியாக அவர் நமக்காக பரிகாரம் ஆக வேண்டியதா இருந்துச்சு. அடுத்ததாக அவர் அந்த பணியை முழுமையா நிறைவேற்றுறதுக்கு இந்த ரெண்டு தன்மைகள் இயற்கைகள் தானே உதவி செஞ்சிச்சு. தேவனுடைய முழுமையான கோபாக்கின சிலுவையில் அவருக்கு வரும்போது அவர் வெறும் மனுஷனா இருந்தார்னா சுக்குநூறா அதமா இருப்பார். எத்தனை பேருடைய கோபாக்கின அவர் மேல பாயப்படும் போது, நீங்களும் நானும் செஞ்ச எல்லா தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் செஞ்ச கோபாக்கின அவர் மேல வரும்போது அவருக்குள்ள அந்த மானிடத்தை தாங்கின பலன் எது, அவருடைய தெய்வீகம் தான். அதை தாங்கி முடிந்ததுன்னு நிறைவேற்றுறதுக்கு அவருக்கு பலத்தை கொடுத்தது அவருடைய தெய்வீகம் தானே. அதை நம்ம யோசிச்சு பார்க்கிறோமா. இந்த இணைப்புனாலதான், அந்த மனிதனோடு மானிடத்தோடு தெய்வீகம் இணைந்ததுனால தான் அவருடைய பிறப்புக்கும் வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் பாடுக்கும் எல்லையற்ற மதிப்பு இருக்கிறதுங்க, எல்லையற்ற மதிப்பு. ஏன்னா அவருடைய மானிடத்துல செய்யறது தெய்வீகத்துக்கும், தெய்வீகத்துல செய்வதற்கு மானிடத்துக்கும் இன்டர் கம்யூனிகேஷன், அது இருக்கு, ஆண்டவர் வச்சிருக்கிறார். மனுஷனாக அவர் பாடுபட்டாலும் அந்த பாடு தெய்வம் பட்ட பாடாக பார்க்கப்படுகிறது. அவர் மனுஷனாக கீழ்ப்படிஞ்சாலும் அது தெய்வத்தினுடைய கீழ்ப்படிதலாக எண்ணப்படுவதனால தான் அது நமக்கு நித்திய நீதியை வாங்கி கொடுக்கிறது. அதுக்கு நிலையற்ற மதிப்பு எதனால வந்துச்சு, அந்த தெய்வீகம் இணைந்ததுனால தான். அந்த பாடுகள் தான் எத்தனை எண்ணி முடியாத மக்களுடைய பாவ பரிகாரத்தை செய்யறதுக்கு தகுதி. அதுக்கு எங்கிருந்து வந்துச்சு, அந்த தெய்வீகத்தின் இணைப்புனால தான். Meritorious, infinite worth of Christ's suffering. அப்படின்னுவாங்க. அதெல்லாம் எங்க இது வந்துச்சு, அவருடைய தெய்வீகம் இணைஞ்சதுனால தான் அப்பேற்பட்ட மதிப்பு அதுக்கு இருக்கு பாருங்களேன். அதனாலதான் தெய்வம் சிலுவையில் அறையப்பட்டுச்சு, தெய்வம் பரிகாரம் செஞ்சிச்சுன்னு நம்ம சொல்றோம். தெய்வம் ரத்தம் கூட செஞ்சிச்சுன்னு அப்போஸ்தலர் நடுவழி 20 பவுல் சொல்றார். தெய்வ ரத்தத்தினால் வாங்கப்பட்ட சபை, எங்க தெய்வத்துக்கு ரத்தம் இருக்கா? ஆனா அவருடைய மானிடத்துக்கு தான் ரத்தம் இருந்துச்சு. ஆனால் அந்த மானிடத்தோடு தெய்வீகம் இணைந்து சிந்தப்பட்ட ரத்தம் அது தெய்வ ரத்தமாக கருதப்படுகிறது. இன்னொன்று எனக்கு ரொம்ப அதிசயம், இந்த ரெண்டு இணைப்புனால ஆனது என்ன தெரியுமா அவருக்கு, எல்லா தெய்வத்துவத்தின் கிருபையும் குணங்களும் யோசிச்சு பாருங்க. எல்லா தெய்வத்துக்கு இருக்கக்கூடிய குணமும் எல்லாத்தையும் மொத்தமாக கடவுள் வந்து தன்னுடைய குணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் வெளிப்படுத்தினார். படைப்புல அவர் எவ்வளவு நல்லவர், அவருக்கு எவ்வளவு வல்லமை இருக்குன்னு ஓரளவுக்கு வெளிப்படுத்தி இருக்காரு. பராமரிப்புல அவர் ஞானத்தை வெளிப்படுத்துறார். நமக்கும் மீட்புல நம்மளை ரட்சிக்கும் போது ஒரு சந்திரன் சூரியனுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்கிற மாதிரி தான் அவர் மகிமையை வெளிப்படுத்துறோம். ஆனா இயேசுக்குள்ள மட்டும்தான் அவருடைய மானிடத்துக்குள்ள வேதம் என்ன சொல்லுது, தெய்வத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் எப்படி இருக்கா, சரீர விதத்தில் அவருக்குள் வாசமா இருக்கிறது. யோசிச்சு பாருங்களேன். அப்படின்னா என்ன, தேவனுடைய எல்லா குணாதிசயங்களும் அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா கிருபையும் எல்லாமே அவருடைய மானிடத்துல ஒரு பொக்கிஷ வீடா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த இணைப்புனால அவர் வந்து ஒரு சந்திரன் சூரியன் வெளிச்சத்தை பிரகாசிக்கிற மாதிரி பிரகாசிக்கல, தனக்குள்ளேயே இயல்பாக அடிப்படையாக தனக்குள்ளேயே இருக்கிற அளவுக்கு அந்த மானிடத்துல வைத்திருக்கிறார். எல்லா ஞானத்தின் பொக்கிஷமும் அறிவும் அவருக்குள் வாசமா இருக்கிறது. இதுல என்ன, சரி அவருக்கு எல்லாம் இருக்குதுன்னு குட் நியூஸா இருந்துட்டு போட்டோம் நம்ம சொல்ற மாதிரி இல்லை. இதுல என்ன போட்டிருக்குது குட் நியூஸ் என்ன தெரியுமா, அவருக்கு கொடுக்கணும்னு அவருக்குள்ள இல்லை, அவருக்கு தான் எல்லாம் இருக்கே, அது ஏன் அவருக்கு ஸ்டோர் பண்ண வச்சிருக்கான், இட் இஸ் எ கம்யூனிகேட்டிவ் சேனல் அப்படின்வாங்க. அதாவது அவருக்குள்ள ஏன் ஸ்டோர் பண்ணியிருக்கு, அவருடைய மானிடத்துல ஏன் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்குன்னா, அன்லிமிட்டெட் கிரேஸ் அவருக்குள்ள ஏன் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்குன்னா, அவர் கிட்ட இருந்து தன்னுடைய மக்களுக்கு அதெல்லாம் அளிக்கும்படி வழங்கும்படி அவருக்குள்ள ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, இதுல தான் பெரிய குட் நியூஸ். இதுல அதிசயம் என்னன்னா, எப்படிங்க அது நமக்கு வந்து சேருது? ஒரு விசுவாசியாக யோசிச்சு பாருங்க, தெய்வீகம் எவ்வளோ பெருசு, எல்லா தெய்வீகத்தின் குணங்களும் அங்கே இருக்கு. இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே தாழ்த்தி மனித இயற்கையை தன்னோடு எடுத்து இணைத்துக்கிட்டார். இணைத்துக்கிட்டு அந்த மனித இயற்கைக்குள்ள தனக்கு இருக்கக்கூடிய தெய்வீகத்தின் சகல பரிபூர்ணமும் அது நிரப்பிட்டு. இன்னொரு குட் நியூஸ் என்ன தெரியுமா, எல்லா விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளையும் தன்னோடு இணைத்துக்கிட்டார். நீங்க உணர்றீங்களோ உணர்லையோ, உங்களுக்கும் இயேசுக்கும் பிரிக்க முடியாத நித்திய ஆவிக்குரிய பந்தம், ஒரு இணைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த இணைப்பின் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்து கிருபை, பவுல் சொல், இது யோவான் சொல்றார், அவருடைய பரிபூர்ணத்திலிருந்து நாம் கிருபைக்கு மேல கிருபை பெற்றோம். இன்னைக்கும் நீங்களும் நானும் தொடர்ந்து விசுவாசத்துல வளர்றதுக்கு சோர்வுகள் சோதனைகளுக்கு மத்தியில் என்ன காரணம் நீங்க அறியறீங்களோ இல்லையோ, அந்த கிருபை அந்த இணைப்புனால உங்களுக்கிட்ட வந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு அதிசயம் யோசிச்சு பாருங்களேன். அந்த கிருபைனால நான் பிழைப்பதுனாலேயே நீங்களும் பிழைக்கிறீங்க. இந்த யூனியன்ஸ் பாருங்களேன், இதெல்லாம் யோசிச்சு பார்த்தோன்னா சொன்ன மாதிரி நம்ம அறிவுக்கு வேலை இல்லை, இதை உணர வேண்டியது. நான் எவ்வளோ களைப்பில் இருக்கு, எவ்வளோ சோதனை, அப்படி விழுந்து நான் எங்கேயோ போயிருக்கலாமே, என்னவோ ஆயிருக்கலாமே. இயேசுவோடு இணைக்கப்பட்ட ஆளு நீ. எத்தனை முடம் பிடிச்சாலும் அடம் பிடிச்சாலும் அந்த இணைப்பு உன்னை விடமாட்டேந்தே. நம்மளுக்கு அறியாம உணராம நமக்கு கிருபை வந்துகிட்டே இருக்கு. ஏன்? த யூனியன் வித் கிரைஸ்ட், பிலீவர்ஸ் யூனியன் வித் கிரைஸ்ட், இது மர்மமான இணைப்பு. எப்படி ஒரு ஒரு திராட்சை கொடிக்குள்ள ஒரு ஒரு பிரான்ச், ஒரு செடி, செடிக்குள்ள ஒரு பிரான்ச்சுக்கு என்ன சொல்றது, கொடி இணைந்து இருக்குதோ, தன் அறியாமையே அந்த செடியிலிருந்து அதுக்கு உயிர் பாஞ்சுக்கிட்டே இருக்கு. எப்படி ஒரு தலைக்குள்ள சரீரம் பாகங்கள் இணைந்திருக்கோ, அதே மாதிரி இயேசுக்குள்ள நீங்களும் நானும் இணைச்சிட்டார். அதனால தான் அவங்க யாரும் ரட்சிக்கப்படாமல் போக முடியாது, அதனால தான் அவங்க யாரும் நரகத்துக்கு போக முடியாது, இயேசுவோடு இணைச்சாச்சு. யோசிச்சு பாருங்க, இந்த யூனியன்ஸை பத்தி யோசிச்சு பாருங்க. கடவுள் எவ்வளவு பெரியவர், அவருடைய தெய்வீகத்தை எல்லாம் எடுத்து மனுஷ இயற்கை தன்னோடு எடுத்துக்கிட்டு முழுமையான தெய்வீக மாநிலத்தோடு தன் குமாரனை அனுப்பி அந்த குமாரனோடு உங்களையும் என்னையும் இணைச்சிருக்கிறார். அந்த இணைப்பு இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற சகல கிருபையின் பரிபூர்ணமும் ஏன் அவர்ல ஸ்டோர் வச்சிருக்காரு, நீங்களும் நானும் பெறுவதற்காக வச்சிருக்காரு. என்ன ஒரு அதிசயம், என்ன ஒரு அதிசயம். இது டோட்டல் யூனியன், அதாவது இயேசுடைய எல்லாமே. இதனால்தான் பவுல் சொல்றார், இயேசு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துவதற்கு எல்லாமே குப்பை என்று எண்ணி போட்டேன். ஏன்? இயேசு கிறிஸ்து என்னுடையவர், என்னை விட்டு எடுபடாத பங்காக என்னாடி என்னோடு இணைக்கப்பட்டு விட்டார். என் வாழ்க்கையில் அது போகலாம் இது போகலாம், இயேசுவிலிருந்து என்னை யாரும் பிரிக்க முடியாது. பாருங்களேன், இயேசுவை நாம் நோக்கி பார்க்கிறோம் அப்படின்ற பாடத்தில், அவருடைய பிறப்பில், அவருடைய ரெண்டு இயற்கையில பார்க்கிறோம். எந்த எவ்வளோ யோசிச்சு பாருங்க, அவர் பிறக்கும் போதே நம்ம பாவ பரிகார பணி ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, எப்போ பாரு அவருடைய பாவ பரிகாரத்தை சிலுவையை தான் நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம், ஆனால் அவருடைய பிறப்பு அதை விட முழுமையை காட்டுதே. நம்ம மூல பாவத்தை பரிகாரம் செய்வதற்கா ஆண்டவரே, எங்களை என்ன மாதிரி பிறந்தீங்க நீங்க ஸ்திரீக்கு, பிறக்கும் போதே பாவியா நான் பறக்கிறேனே, கற்பம் தரிக்கும் போதே பறித்ததே பாவம், அந்த ஸ்திரீக்குள்ள உருவானது பரிசுத்தம், நம்ம உருவானது தாவீது என்ன சொல்றார், நான் பாவம், அந்த பாவ கற்பம் தரிப்புதலை பரிசுத்தப்படுத்துவதற்கு எனக்கு பறக்கும் போதே அதை ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்ததாக அவர் கற்பம் தரிச்ச அந்த க்ஷணமே தன்னோடு நம்மளை இணைச்சுக்கிட்டார். மானிடத்தை இணைக்கும் போது என்னத்தையும் இணைச்சுக்கிட்டார் தெரியுமா, உங்களையும் என்னையும் இணைச்சுக்கிட்டார். அதனால தான் வேதம் என்ன சொல்லுது, அவர் பிறக்கும் போது நம்மளும் பிறந்தோம், அவர் வாழ்ந்தும் போது நம்மளும் அவர் கூட வாழ்ந்தோம், அவர் பாடுபடும் போது நம்மளும் அவர் கூட பாடுபட்டோம், மறிக்கும் போது உயிர் அடக்கம் பண்ணப்படும் போது உயிர்த்தளம் போது பரலோகத்து ஏறி போகும்போது அவரோடு நம்முடைய உண்மையான அடையாளம் கிறிஸ்து ஓடுங்க. கிறிஸ்து கடவுள் நம்மளை அங்கே தான் பார்த்தார், நம்ம இப்போ ஒரு நடலாக தான் பார்க்கப்படுகிறோம், நம்முடைய அடையாளம் அங்கே, நம்மளை அங்கேயே இணைச்சுக்கிட்டார் நம்முடைய மீட்பின் இரட்சகர். பாருங்களேன் என்ன ஒரு அன்பு அவருக்கு, நமக்காக சரீரத்தை எடுத்து உலக இன்பங்களை அனுபவிப்பதற்காக இல்லை, அவர் சரீரத்தை நம்ம நினைச்சு பார்க்க போறோம். எதுக்காக அவர் சரீரத்தில் வந்தார், உலக இன்ப சரீரங்களை அனுபவிக்கிறதுக்கா, நம்ம தான் அதுக்கு ஏங்கிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அனுபவிச்ச நம்ம செஞ்ச பாவங்களுக்கு வரவேண்டிய வழிகளை அனுபவிக்கிறதுக்கு ஒரு சரீரத்தோடு வந்தாரு. கர்ப்பத்தில் கர்ப்பம் தரிக்கப்பட்டாரு. தேவனாக வந்து நமக்கு முழுமையா வெறும் மனுஷனா இருந்தா அவர் நம்ம அந்த பலிகளை அந்த தண்டனை அனுபவிச்சு தீர்த்திருக்க முடியாது. வெறும் தெய்வமா இருந்தா அவர் அதை நம்மளுடைய சார்பாக அதை நிறைவேற்றி இருக்க முடியாது. ஒருத்தர் அருமையா சொல்றாரு, ஹி வாஸ் ஏபிள் அண்ட் ஃபிட் டு ஃபினிஷ் த ஒர்க் ஆஃப் சால்வேஷன் பிகாஸ் ஹி வாஸ் காட் மேன். அதாவது இயேசு தேவனாக இருந்து நம் தண்டனையை தாங்கக்கூடிய திராணி அவருக்கு இருந்துச்சு, மனுஷனாக இருந்து நம் பாவங்களுக்காக பாடுபடக்கூடிய தகுதி அவருக்கு இருந்துச்சு. இது ரெண்டுமே தேவை, மனுஷனும் தெய்வமாக. இதனாலதான் நாம் பிழைத்து வருகிறோம். ஓகே, கடைசியாக அவருடைய பிறப்பினுடைய அறிவிப்பை பார்த்தோம். அவர் கற்பம் தரிக்கிறத பார்க்கிறோம். அவர் ரெண்டு முழுமையான தெய்வீகமும் முழுமையாக மானிடத்தை கொண்டு ஏன் பிறக்கணும்னு பார்த்தோம். கடைசியாக அவருடைய பிறப்பை பார்ப்போம். 700 வருஷத்துக்கு முன்பதாக இதுதான் அடையாளம், ஒரு கன்னிகைக்கு ஒரு குமாரன் பிறப்பார் அப்படின்னு வந்த உடனே யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு ஒருவேளை நம்ம விசிட்டுக்கு போறோம்னு வைப்போம், அந்த ஷெப்பர்ட்ஸ் மாதிரி மேய்ப்பர்கள் மாதிரி போறோம், எங்க அங்க இருப்பாரா, ஒருவேளை பிறந்திருக்கிறாரே, தேவ தூதர்கள்லாம் அறிவிச்சாங்களேன்னு போறோம். ஒருவேளை பேலஸ் பக்கம் போறோம், அந்த ஸ்டார் பார்த்தா இந்த பக்கம் போகுது, ஸ்லம் இருக்கிற பக்கம் போகுது, எங்கடா இப்படி போறோம் போறோம், போய் பார்த்து போய் 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 பார்த்தா நம்ம சில வீடுக்கு போகும்போது என்னங்க இப்படி இருக்குது வீடுன்னு மாதிரி நம்ம யோசிப்போம், எவ்வளோ கஷ்டத்துல இருக்கிறீங்களேன்னு. அங்க போய் பார்த்தா எங்க கூட்டு போகுது ஸ்டாரு. நான் சொன்ன மாதிரி இந்த உலகத்திலேயே தகப்பன் தாய் யாரு, எங்க பிறப்போன்னு தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை அவருக்கு ஒண்டிதான் இருந்துச்சு. ஆனா எங்க போறோம், உள்ள கூட போக மாட்டோம், நாத்தமா அடிக்குது, ஆடு மாடு மூத்திரம் ஒரே ஸ்மெல்லு, அந்த இடத்துல போய் படுத்திருக்கிறார். எம்மட்டும் என்ன ஒரு அதிசயம், அந்த இடத்துல போய் படுத்திருக்கிறார். தேசங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவர், ஆதாம் ஏவால இருந்து வரப்போதே வித்து, எல்லா நித்திய ராஜ்யத்தை ஏற்படுத்த போறவர் தாவீதனுடைய வித்து, ஆபிராமுடைய வாக்கு தத்துவம், தீர்க்கதரிசிகள் ஏக்கமா பார்த்துக்கிட்டு இருந்தவர், எல்லா நிழலாக அடையாளமாக ஓமைகளாக சொல்லப்பட்டவர், திரை மாதிரி அவங்க பார்த்தாங்க. இப்ப திறந்து பார்த்தா அங்க பிறந்திருக்கு ஒரு குழந்தை மாட்டுக்கொட்டாரு. முழுமையான தெய்வீகம், முழுமையான மானிடம். இவரை பத்தி தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தது. என்ன வினோதமான பிறப்பு, யோசிச்சு பாருங்களேன். எல்லாம் கடவுளுடைய குணாதிசயங்கள்லாம் பூமியை பத்து பார்த்தாவே அவருக்கு அருவறுப்பா இருப்போம். அந்த நோவா காலத்துல பார்த்த மாதிரி ஏண்டா மனுஷனை பண்ணோன்னு, ஆனா கடவுள் பார்க்காமையே இருந்தா நல்லா இருக்குமேனு கோமா அவருடைய நீதியெல்லாம் திரும்பிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா எல்லா குணாதிசயத்தையும் கண்ணோக்கி பார்த்தது பூமியில அவர் பிறக்கும் போது. இப்படி ஒரு பரிபூர்ண பரிசுத்தம் நீதி பார்த்ததே இல்லையே. அவர் பிறந்தார், பரிசுத்தம் பிறப்புல பரிசுத்தம், வாழ போறது பரிசுத்தம். அப்படி பிறந்தார் இயேசுவை. அவருடைய பிறப்பை நம்ம நோக்கி பார்க்கிறோம். இதுல இருந்து எப்படி தன்மைகளை நம்ம பார்க்கிறது, கலாத்தியர்ல போட்டிருக்கு நமக்கு வந்து வெறும் இயேசுடைய பிறந்த நாளை கொண்டாடுறது பெரிய இது இல்லை. இயேசு மறுஜன்மத்தின் மூலமா நமக்குள்ள பிறந்திருக்கிறாரா நம்ம யோசிக்கணும். கலாத்தியர்ல போல் சொல்றாரு, கிறிஸ்து உங்களுக்குள் பிறக்குவதற்கு நான் கற்ப வேதனைப்படுகிறேன், கற்ப வேதனைப்படுகிறேன். உங்களுக்குள்ள பிறந்திருக்கிறாரா நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்குள்ள பிறந்திருக்காரா? ஓகே, இததான் நம்ம இயேசுடைய பிறப்பை பத்தி நம்ம பார்க்கிறோம், ஒரு கண்ணோட்டத்தை பார்க்கிறோம். அந்த பிறப்புக்கு அப்புறம் அவர் செஞ்ச காரியங்களும் சில சிந்திச்சு பார்க்கலாம். ஒன்னொன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொன்றிலையும் நமக்கு பண்புகள் இருக்குங்க. 8வது நாளில் குழந்தையா இருக்கும் போதே தூக்கிட்டு போய் அவருக்கு அந்த விருத்த சேதனம் ஏன் பண்ணாங்க, அப்பவே ரத்தம் சிந்த ஆரம்பிச்சுட்டாரு. என்ன போற வரப்போற அடையாளத்திற்கு 8வது நாளில் கூட்டு போய் அதை செஞ்சு, ஏன் நீங்களும் நானும் உண்மையான இருதய விருத்த சேதனம் அடையணும்னா அவர் அதை செஞ்சுதானே ஆகணும். அதுக்காகத்தான் அவர் செஞ்சார். நாம் மறுபடியும் பிறக்கணும் என்பதற்காக ஸ்திரீயின் born to give them second birth என்ற மாதிரி அவர் ஏன் பிறந்தார் அப்படி, நமக்கு மறுஜன்மம் கொடுக்கறது, நமக்கு இருதய வித்த சேதனம் ஆகணும்ன்றதுக்காக அவர் சரீர வித்த சேதனம் அடைஞ்சார். அதுக்கப்புறம் நம்ம அவர் 12 வயசுல பார்க்கிறோம் அவருடைய எல்லா ஞானமும் பொக்கிஷமும் அவருக்குள்ள இருக்குன்னும் போதே 12 வயசுலயே தெரிஞ்சிச்சு அது. அங்க போய் ஆலயத்துல 12 வயசு பையன் பேசுறாரு, எல்லாம் அதிர்ந்து போய் நின்று பாக்குறாங்க, அவ்வளவோ படிச்சவங்கலாம். அந்த ஞானம் அவ்வளோ இருந்துச்சு அவருக்குள்ள. அப்படி பார்க்குறோம், அவர் பெற்றோர்கள் கீழ்படிஞ்சு அவர் 30 வயசு வரைக்கும் வெறும் அமைதல் தான், ஒரு பயங்கரமான அழமான அமைதல். அவர் என்ன இருந்தார் ஏது இருந்தாருன்னு இல்லை, யோசிச்சு பாருங்களேன். ஆனால் என்ன வேதம் சொல்லுது, என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார், உட்டை வெட்டி கார்பெண்டர் தான். சில பேருக்கு எனக்கு அந்த வேலை செய்ய மாட்டேன், இந்த வேலை செய்ய மாட்டேன், இயேசுவோட ஞானிங்க. அவருக்கு என்ன வேலை பராமரிப்பு வச்சுச்சோ அந்த வேலையை செஞ்சார். அவர் செஞ்சு நல்லா உழைச்சி அங்கே சம்பாரிச்சார் இல்லைங்களா. குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அப்பா கிட்ட கற்றுக்கிட்டு அவர் இயேசுக்கு இருந்த ஞானத்துக்கு என்னென்ன வேலை செஞ்சுருக்கலாம், கார்பெண்டர் வேலையாக செய்கிறது. அவர் யோசிச்சு பாருங்களேன், கார்பெண்டர் வேலையாக செஞ்சார். அவருக்கு என்ன வேலை இருந்துச்சோ, அது பராமரிப்பில் என்ன அழைப்பு இருந்துச்சோ அதை செஞ்சார். ஆனால் அவருக்கு இருக்க தகுதிக்கு எங்கேயோ இருந்திருக்கலாம், ஆனால் இதுதான் ஆண்டவர் எனக்கு பராமரிப்பில் கொடுத்தாரு, இதை சிறப்பாக செய்வேன். அவர் செஞ்ச ஒவ்வொரு டேபிளும் எப்படி இருந்திருக்கும், பெஸ்ட்டாக இருந்திருக்கும் இல்லைங்களா, பெஸ்ட்டாக செஞ்சுருப்பார். ஆகவே இதோடு நம்ம முடிக்கலாம். கம்யூனியனுக்கு நம்ம வரும்போது எப்படிங்க வர்றது, ரெண்டு காரியம் சொல்லவா. பக்தரே வாரும் ஆசை ஆவலோடு. முதலாவது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், இயேசு கிறிஸ்து தான் கடவுள் ஏற்படுத்தின பொக்கிஷ வீடு, நீங்க எல்லாம் உள்ளுக்குள்ள ஏங்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான சமாதானம், கிருப, நிம்மதி, இளைப்பாறுதல் எல்லாம் பெறுவதற்கு அவர் ஏற்படுத்தின ஞானத்தின் பொக்கிஷ வீடு இயேசு தான். அப்படி இருக்கும்போது நம்முடைய மிகப்பெரிய ஆசை இயேசு மேல இருக்கக்கூடாது, இயேசு மேல இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான இடத்தை கேட்டு வராரு. இந்த நேரத்தில் உங்கள் இருதயத்தில் இயேசுக்கு எவ்வளோ ஆசை இருக்குது நீங்கள் கேட்டு பாருங்களேன். கம்யூனியனுக்கு வரும்போது இயேசு மேலே உங்களுக்கு ஆசை இருக்கா? பவுலுக்கு பாருங்களேன், பவுலை விட இயேசுவை தெரிஞ்சவங்க வேறு யாராவது இருப்பாங்களா? அவ்வளோ எழுதி வச்சுட்டு நம்ம அவர்கிட்ட இருந்து படிக்கிறோமே, அவரே என்ன சொல்கிறாரு, இயேசுவை இன்னும் ஆசையாக இருக்குது அவர் அறியணுன்றாரு. இயேசு மேலே எவ்வளோ ஆசை. தாவீது பலேற்பாடில் மான்கள் நீரண்டையை வாஞ்சித்து தேடுகிறது போல் என் ஆத்துமா வாஞ்சையா இருக்கிறது. விசுவாசிகளே, உங்களுக்கு இயேசு மேலே ஆசை இருக்கா? கம்யூனியன் எனக்கு வரீங்களே, இயேசு கேட்குற நினைவு கூடுபடி வருங்க, இயேசு மேலே ஆசை இருக்கா? பெத்லகேமில் அவர் போகும்போது அவருக்கு இடமே இல்லை. இன்றைக்கும் அவர் இருதயங்களில் வர்றதுக்கு பார்க்குறாரு. உங்கள் இருதயத்தில் வந்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்தணும்னு பார்க்குறாரு. ஆனால் உங்கள் இருதயம் என்ன, அந்த பெத்லகேம் மாதிரி ஃபுல்லாக உலக ஆசைகள் தான். அதை செய்வாரா, இது இந்த கஷ்டம், அந்த பிரச்சனை, இதுதான், இதே தான் புலப்பண்ணிக்கு இருதயம் ஃபுல்லாக இதான். கடவுள் இதுதான் தேவைப்பா, நான் மனுஷனாக இறங்கி வந்திருக்கிறேன்ப்பா, உனக்காக வந்திருக்கிறேன், பொக்கிஷ வீடாக வந்திருக்கிறேன்னா உங்கள் பெத்லகேம் என்ன இருக்குது, ஃபுல்லாக உலக ஆசைகள், இடமே இல்லை இயேசு ஆசைப்படுறதுக்காங்க. எல்லாம் உலக எண்ணங்கள் தான், உலக ஆசைகள் தான், உலக இதுதான். உங்களுக்கும் பெத்லகேமுக்கும் என்னங்க வித்தியாசம்? அப்படி இயேசு மேலே கொஞ்சம் கூட ஆசை இல்லாமல் வந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். வாழ்க்கையில் எல்லாமே ஆசையிலிருந்து தான் ஆரம்பிக்குதுங்க. பவுலுக்கும் ஆசை, அந்த ஆசையில் தான் அவர் வளர்ந்தார். இயேசுவை பற்றி எந்த அளவுக்கு ஆசைப்படுறோமோ அந்த அளவுக்கு திருப்தியாக அந்த ஆசை அதிகம் ஆயிட்டே இருக்கும். அந்த ஆசை உங்களுக்கு இருக்கா? முதலாவது இயேசு மேல ஆசை இருக்கா? அந்த மூதாதியர்கள் என்ன தெரியும் இயேசுவை பத்தி? ஆபிராமுக்கெல்லாம் இன்னும் பைபிளே எழுதப்படலையே, முதல் புக்கிலேயே அவர் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. ஆபிராம் என்னாலே காண ஆசைப்பட்டான்றார். மோசே என் மேல ஆசையை வச்சுக்கிட்டு எகிப்தின் ஐஸ்வர்யங்களே விட்டுட்டு வந்துட்டான்றார். அவங்க எல்லாம் வந்து நம்மளை என்னங்க சொல்லுவாங்க, நியாய தீர்ப்புனால நீங்க எல்லாம் மனுஷருங்களா, அவங்களுக்கெல்லாம் அறிவு இருந்தது இல்லையா? இயேசு பிறந்து வளர்ந்து முழு வேதமும் கொடுக்கப்பட்டு இருக்கும் போது இயேசுவை பத்தி ஒரு அறிவும் இல்லாம தெரியாம ஆசைப்படாம அதுவா சாப்பிட்டோமா போனோமான்னு வாழ்ந்து வரீங்களே, அந்த மூதாதியர்கள் நம்மளை நியாய தீர்ப்பு நாளில் குற்றப்படுத்த மாட்டாங்க. நாங்கெல்லாம் ஏங்கணுமே அவர் வரப்போறாரே, அந்த நாள்ல நம்ம இல்லையேன்னு. அவங்கெல்லாம் நிழல்களை பார்த்து அடையாளங்களை பார்த்து இயேசு மேலே அந்த ஆசை இருந்துச்சுன்னா அவர் பரிபூர்ணமாக வந்திருக்கும் போது நம்ம இருதயத்தில் என்னத்தை தான் போட்டு உட்காக வச்சிருக்கிறோம்? இடம் இருக்கா இயேசுக்கு? இயேசு மேலே ஆசை இருக்கா உங்க இருதயத்தில்? அதான் அவர் கேட்குறார். யோசிச்சு பாருங்க, இயேசு மேலே எவ்வளோ ஆசை இருக்கு. மூதாதியர்கள் அவளை அறியாதையே அவளை ஆசை இருந்துச்சே. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், தேவையில்லாத உலக ஆசைகளும் எல்லாம் நிரப்பிக்கிட்டு உலக காரியங்களும் அனாவசியம், எதுவுமே திருப்தி செய்யாததையும் திருப்தி பசி ஆற்றாதலையும் ஏன் எப்பப்பார் உங்க பிரயாசத்தையும் பணத்தையும் வீண் அடிக்கிறீங்களேன்னு ஆண்டவர் கூப்பிடுறார். வாங்க என்கிட்டன்னு கூப்பிடுறார். ஆனா நம்ம இதயம் ஒத்துக்க மாட்டேந்தே, அதுலேயேதான் முழுகி இருக்கணும்னு பார்க்குது. அதை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். உன்னை நீங்களே சச்சோதித்து வாங்க. கம்மின்னு எனக்கு வரும்போது வெறும் ஒரு அப்பத்தை எடுத்து வாயில போட்டு போறது இல்லை. நம்ம உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இயேசுக்கு எவ்வளோ இடம் இருக்கு, எவ்வளோ ஆசை வச்சிருக்கோம். ஆண்டவரே நீங்க தான் எனக்கு வேணும், உங்களை அறியணும். நான் எவ்வளோ அந்த மூதாதியர்களே அவ்வளோ ஆசைப்பட்டாங்கன்னா உங்களை பத்தி இந்த காலத்திலயே நான் தெரியாம இருக்கிறேன்னா வவ்வால் மாதிரி குருடா ஆண்டவரே. நான் என் கண்களை திறந்து இயேசுடைய மகிமை எனக்கு காட்டுங்க ஆண்டவர், எனக்கு இயேசுடைய மகிமையை காட்டுங்க. அவர் தான் எனக்கு பொக்கிஷ வீடுன்னு உணர்த்துங்க. அவர் மேல எனக்கு ஆசை கொடுங்கன்னு நீங்க ஜாம் பண்ணி வரலாம் இல்லையா. இன்னொன்னு விசுவாசத்தோடு வரணும். யோசிச்சு பாருங்க, விசுவாசத்தோடு வரணும். அவிசுவாசத்தின் பாஷை என்ன தெரியுமா? அந்த பாஷையில தான் நான் எவ்வளோ பெரிய பாவிங்க, எவ்வளோ தப்புங்க செஞ்சுருக்கேன் நம்ம நினச்சிக்கிறோம். அதெல்லாம் ரொம்ப கடவுள் பார்த்து மெச்சத்துக்குவாருன்னு நம்ம நினச்சிக்கிறோம். நான் வரவே முடியாதுங்க, எனக்காகவா செஞ்சிருக்குவாருன்னு. விசுவாசம் நான் என்ன தெரியுமா? நீ என்னவோ நீ என்னத்தை செஞ்சியோ அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட பார்க்காம த ஆப்ஜெக்ட் ஆஃப் ஃபேத், கடவுள் எனக்காக இவ்வளோ செஞ்சிருக்காரேன்னு நம்மளை மறந்து கடவுளை பார்க்கறது தாங்க விசுவாசம். அதோடு வரீங்களா? எப்ப பாரு நம்ம கவனம்தான். கடவுள் பாருங்க என்ன பண்ணியிருக்கிறார். நான் தெய்வமா எல்லையற்ற ஒருவரும் அண்டப்படியாத வெளிச்சத்துல இருக்கிறேன். அப்படி இருக்கிற நான் இந்த பூமிக்கு வந்தது மாத்திரம் இல்ல, பூமியில உன்கிட்ட வர்றது மாத்திரம் இல்ல, உன்னுடைய இயற்கையை என் குமாரனுக்கு கொடுத்து என் அவனோடு ஒன்னா இணைச்சு, உன்னையும் அவனோடு இணைச்சு, இதை விட நெருக்கத்தை, இதை விட கனெக்ஷன் மேல கனெக்ஷன், பிரிய முடியாத நித்திய பந்த கனெக்ஷனை ஏற்படுத்தி இருக்கிற நீ உன்னுடைய அவிவிசுவாசத்துல இந்த பிளாக் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற விசுவாசத்தை காண்டி திறந்து ஒட்டினா அவர்கிட்ட இருந்து பண்புகளா உங்ககிட்ட ஒழுவமே. அவர் அப்போஸ்தலர் சொல்ற மாதிரி அவருடைய பரிபூர்ணத்துல இந்த கிருபைக்கு மேல கிருபை பெற்றமேன்னு அவங்க சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நமக்கு ஏன் ஆகுறது இல்ல? அவிவிசுவாசத்துல நம்ம வாழ்றோம். நான் அப்படிங்க இப்படிங்க எனக்கு போய் எப்படி செஞ்சிருப்பாரா? இல்ல, இதை விட நெருங்கமா கடவுள் எப்படிங்க வரணும்? செத்தாலும் பிரிக்க முடியாத பந்தத்தை என் குமாரனுக்கு ஏற்படுத்தி அவர் பொக்கிஷ வீடா உன்னோடு இணைச்சிருக்கிற விசுவாசத்துல அவர்கிட்ட இந்த பெரு எல்லா பண்புகளும் அப்படின்றாரு. இன்னைக்கும் கம்யூனியனுக்கு வரும்போது ஏன் வரும்? இயேசுக்கும் எனக்கும் பிரிக்க முடியாத பந்தம் இருக்கு. என்னுடைய என்ன தேவைகள், மனசு கலக்கங்கள், வியாகுலங்கள், விசுவாச குறைவு, எல்லாத்துக்கும் நிறைவு பரிகாரம் அவர்கிட்ட இருக்கு. அப்படின்னு விசுவாசத்துல வரீங்களா? அதுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவர். என் வாழ்க்கையில் சூழ்நிலையை சந்திக்கிறதுக்கு சகாயம் செய்யும் கிருபையை கொடுங்க ஆண்டவர். விசுவாசத்துல வந்தா கிடைக்குமே, ஆனா வர்றதில்ல. விசுவாசத்துல வர்றதில்ல, வெறும் சடங்கு, ஒரு வெளி பிரகாரமா மதத்தை செஞ்சுட்டு போயிருது. அதெல்லாம் நம்ம உணர்ந்து முதலாவது இயேசு மேல ஆசையோடு வருவோம். இவர் தான் நமக்கு தேவை. ரெண்டாவது அவர் மேல விசுவாசம். நம்மளை பார்க்கறத விட்டுவோம். கடவுள் என்ன செஞ்சிருக்காரு பாருங்களேன், எப்படி ஒரு பந்தத்தை இதை விட நெருக்கமாக. நம்ம வீட்டுக்கு வர்றது ஒண்ணுங்க, நம்ம பெட்ரூம்க்கு வர்றது ஒண்ணுங்க, நம்மளையே தன் குமாரனோடு இணைச்சிட்டார். அவரும் நம்மளும் வித்தியாசம் இல்லையா? அப்படி இணைச்சிருக்கும் போது நம்ம அவிசுவாசத்தில் அதனோட நன்மைகள் பெறாமல் வாழ்றது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அதை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட நம்மளை தச்சோதித்து வருவோம். ஜெபம் பண்ணலாம். நல்ல தேவனே, இந்த நேரத்திலையும் இயேசுவை நோக்கி பார்க்கிற அவருடைய பிறப்புல பார்க்கிறோம், அவருடைய பிறப்பின் அதிசயத்தை பார்க்கிறோம். இப்படி பிறந்திருக்கிறாரே ஆண்டவரே, முழுமையான தெய்வீகத்தையும் மானிடத்தையும் தன்னோடு இணைத்தது மாத்திரம் இல்லை, எங்களுடைய மானிடத்தையும் எங்களுடைய ஆத்தும சரீரத்தையும் தன்னோடு இணைத்து கொண்டு தன்னோடு எங்களை அடையாளம் காட்டும் வண்ணமாக அவரும் நாங்களும் ஒன்றாக பார்க்கும்படி தேவனுக்கு முன்பதாக நிற்க இந்த நேரத்தில் எங்களை வைத்திருக்கிற இந்த ஸ்தானத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். பவுல் இதெல்லாம் உணர்ந்து தானே இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் குப்பை என்று எண்ணுகிறேன், அவரை ஆதாயப்படுத்தும்படிக்கு. நியாயப்பிரமாணத்தினால் வருகிற நீதி அல்ல, விசுவாசத்தின் ஊடாக வருகிற தேவனுடைய நீதியில இயேசுல நாங்கள் காணப்படும்படிக்கு ஆண்டவரே, இந்த உண்மைகள் எல்லாம் நாங்கள் வெறும் பேசுறது இல்லை, அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ரோ மேல் பார்வை கிறிஸ்தவர்களாக வாழ்ந்துக்கிட்டு இயேசு மேல ஆசை இல்லாமல், ஆர்வம் இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் வாழ்ந்தது போதும். மூதாதியர்கள் எல்லாம் எங்களை குற்றப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது போதும். மனமாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நேரத்தில் ஆசையோ ஆவலோடு நாங்கள் வந்து விசுவாசத்தோடு இயேசுடைய பந்தியில கலந்து கொண்டு அவரை நாங்கள் உணர அனுபவிக்க உதவி செய்யும், எங்களை வழி நடத்தும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே.